அன்பான குழந்தைகளா, வணக்கம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம கேட்க போற குரல் 21 தீவினை அச்சம், அதிலிருந்து 205 குரல். இளனின்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்று பெயர்த்து. திருவள்ளுவர் என்ன சொல்றாங்க? வறுமையின் காரணமா ஒருத்தங்க தீய செயல்ல ஈடுபடக்கூடாதாம். அப்படி பண்ணாங்கன்னா அவங்க திருப்பியும் வறுமையிலேயே கஷ்டப்பட வேண்டியது இருக்குமா? சரி, இதுக்கான கதையை கேட்போமா? ஒரு ஊர்ல மங்கம்மான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன், 2 குழந்தைகள். அவங்களோட சின்ன வயசுலேயே, அதாவது இளம் வயசுலேயே, அவங்களுடைய கணவன் இறந்துட்டாங்க. குழந்தைங்களை வளர்க்க, படிக்க வைக்க ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் வீட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாங்களாம். ரொம்ப கடுமையான உழைப்பாளியாம். அவங்க விடுமுறை நாட்களில் தன்னோட மகன் இருக்காங்களே, அவங்க பேர் பூபதி, அவங்களையும் கூட்டிகிட்டு போவாங்களாம். அந்த பையனும் தன்னால் முடிஞ்ச உதவிகளை அவங்க அம்மாவுக்கு செய்வாங்களாம். இருந்தாலும் அவங்க வாங்குற கூலி அவங்களுடைய சாப்பாட்டுக்கும் படிப்புக்கும் மட்டுமா போதுமா இருந்துச்சான். கிட்டத்தட்ட 20 மங்கம்மா அந்த வீட்டில் வேலை பார்த்தாங்களாம். அதனால் அந்த பணக்காரருக்கும் அவரோட மனைவிக்கும் பூபதியை ரொம்ப நல்லா பரிச்சயம், ரொம்ப நல்லா தெரியுமா. மங்கம்மா ரொம்ப உழைக்கிறாங்க இல்லையா, அதை பார்த்து பூபதியோட கல்லூரி படிப்பு செலவை தாங்களே ஏற்றுக்கிட்டாங்களாம். அதோடு மட்டும் இல்லாமல் பூபதியை ரொம்ப நம்பினாங்களாம். அவங்க சின்ன வயசுலேருந்தே அவங்க வீட்டில் வளர்றாங்க இல்லையா, தெரிஞ்ச பையன் இல்லையா, அதனால அவங்களோட கடைகளில் நிறைய கடை வச்சுருந்தாங்களாம் அந்த பணக்காரங்க. அதில் ஒரு கடையில் உள்ள பண பரிவர்த்தனையை பூபதி நீ பார்த்துக்கோப்பா அப்படின்னு அவரை நம்பி ஒப்படைச்சாங்களாம். ஆரம்பத்தில் பூபதி தன்னோட வேலையை கண்ணும் கருத்துமாக நல்ல பிள்ளையாக பார்த்துட்டு வந்தானாம். இருந்தாலும் அதிகமாக பண புழக்கத்தை பார்த்து அவன் மனசில் ஒரு கெட்ட எண்ணம் வந்துச்சான். நாம தான் ஏழையாக இருக்கோம், இவங்க தான் பெரிய பணக்காரங்களாச்சே, அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் பணம் எடுத்துட்டா என்ன பிரச்சனை, நம்மளும் ஏதாவது ஒரு சின்ன தொழில் தொடங்கி தனியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சானாம். முதல்ல 50, 100 கையாடல் செஞ்சாமல் கொஞ்ச வாரத்திலேயே 500, 1000 திருட ஆரம்பிச்சானாம். ஆனால் அந்த பணத்தை எந்த தொழிலில் போட்டாலும் அவனுக்கு நஷ்டத்தில் தான் முடிஞ்சிச்சான். இதுக்கிடையில் அவங்க அம்மா மங்கம்மாவுக்கு அவன் மேலே சந்தேகம் வந்துருச்சான். இவன் என்னடா கையில் அடிக்கடி பணத்தோடு சுற்றிக்கிட்டு இருக்கான், நம்ம உழைக்கிறது நமக்கே பத்தாதே அப்படின்னு அவங்களுக்கு தோணுச்சான். பூபதியை கூப்பிட்டு நிறைய தடவை அறிவுரை சொன்னாங்களாம், எச்சரித்தாங்களாம். உண்ட வீட்டுக்கு கிரண்டகம் பண்ணக்கூடாதுப்பா, நம்மளை அவங்க ரொம்ப நம்பியிருக்காங்கப்பா, நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு நிறைய தடவை அறிவுரை சொன்னாங்களாம். இருந்தாலும் பூபதி கேட்குறதா இல்லையா, பணத்தாசை அவன் கண்ணை மறைச்சிருச்சு. நம்ம தான் ஏழைங்க தானம்மா, பணக்காரங்கிட்டிருந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டாதான் என்ன, அவங்களுக்கு ஒன்றும் குறைச்சிடாது அப்படின்னு தனக்கு தானே சமாதானமும் சொல்லிக்கிட்டானான். இப்படியே பல மாதம் போச்சான். பூபதியும் கல்லூரி படிப்பில் கடைசி ஒரு ஆண்டு வந்துட்டானான். மங்கம்மாவுக்கு தான் மனசு சரியே இல்லையா, நம்ம நம்பின வீட்டுக்கே நம்ம முதலாளிக்கே துரோகம் செய்கிறோமே அப்படின்னு அவங்க மனசு குறுத்து குறுத்துட்டே இருந்துச்சான். இருந்தாலும் தன்னுடைய மகனை காட்டி கொடுக்கவும் மனசு வரலையாம். பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான் தானே, அதே மாதிரி பணக்காரர் கணக்கு வழக்குகளை சரி பண்ணுறப்போ பூபதி திருடுறத கண்டுபிடிச்சிட்டார். பொறுமையாக அவனை கண்காணித்து ஒரு நாள் பூபதி திருடுறப்போ கையும் களவுமா பிடிச்சிட்டார். நம்பிக்கை துரோகம் செஞ்ச அவன் மேல பயங்கர கோபம் வந்துருச்சு அவருக்கு. உடனே அந்த பணக்காரர் கோபத்துல, இனிமே உன் கல்லூரி செலவெல்லாம் நான் ஏத்துக்க மாட்டேன், அதே மாதிரி உன்னை பாவத்துக்கு துணையா இருந்த உங்க அம்மா மங்கம்மாவையும் நான் வேலை விட்டு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் அனுப்பிட்டாங்களாம் வேலையை விட்டு அந்த பணக்கார தம்பதி. இருந்த வேலையும் போச்சு, கல்லூரி படிப்பும் தொடர முடியல, மங்கம்மாவும் பூபதியும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப திண்டாடினாங்களாம். ஊர்லேயும் கெட்ட பேரா, இவங்க ஒரு திருட்டு குடும்பம், இவ்வளோ வருஷமாக நம்பி வேலை வச்சுருக்காங்க, அவங்களையே ஏமாத்திட்டாங்களே அப்படின்னு நம்பி யாரும் வேலையும் கொடுக்கலையாம். அதனால் அவங்க இன்னும் ரொம்ப வறுமையில் கஷ்டப்பட்டாங்களாம். தன்னோட சொல் பேச்சை கேட்காதனால தான் நம்ம எல்லாருக்கும் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு மங்கம்மாவும் பூபதி கிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டாங்களாம். பூபதி இப்போந்தான் தன்னோட தப்பை உணர்ந்தானா, திருந்தி வாழ முடிவு செஞ்சானா. பணக்காரர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி தன்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி மன்றாடினானா. முதல்ல அந்த பணக்காரருக்கு மனசே இறங்கலையாம். இருந்தாலும் அவன் தொடர்ந்து கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு சம்மதிச்சாராம். இந்த தடவை பூபதி எந்த தப்பும் செய்யாமல் ரொம்ப நேர்மையாக உழைச்சானாம். எந்த நம்பிக்கையை பணக்காரர் இழந்தாரோ அந்த நம்பிக்கையை மீண்டும் பெற்றானாம். பணக்காரரும் அவரும் அதோட மனைவியும் மங்கம்மாவையும் திருப்பியும் வேலையில் சேர்த்துக்கிட்டாங்களாம். சில கடைகளோட பொறுப்பை பூபதியிடமே ஒப்பிச்சிட்டாங்களாம். பூபதி ரொம்ப பொறுப்பாக வேலை செஞ்சு நல்ல லாபம் கிடைக்கிறபடி செஞ்சானாம். அந்த சம்பாதிச்ச அந்த சம்பள காசில் தன்னோட கல்லூரி படிப்பையும் தொடர்ந்தானாம். தன்னுடைய தங்கைகளையும் நல்லா படிக்க வச்சானாம். மங்கம்மா பூபதி குடும்பம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். என்ன குழந்தைகளா, கதை பிடிச்சிருந்துச்சா, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தால் அதை காரணம் காட்டி தப்பு செய்யக்கூடாது. உதாரணத்துக்கு, ஒரு பரீட்சைக்கு முன்னதாக உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு, அதனால் அன்னைக்கு ஒழுங்காக படிக்க முடியல. அதுக்காக பரீட்சையில் போய் பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து எழுதலாமா? எனக்கு உடம்பு சரியில்லை, நல்லா இருந்தால் நான் படிச்சிருப்பேன், அதனால தான் இன்றைக்கி ஒழுங்காக படிக்காததுனால தான் பார்த்து எழுதினேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? தப்பு தானே? அதே மாதிரி வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் எந்த சந்தர்ப்பத்திலையும் தவறு செய்யாமல் நேர்மையாக உண்மையாக இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாள் கஷ்டகாலம் போய் சந்தோஷம் நிலைக்கும். மீண்டும் ஒரு திருக்குறள் கதையில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றியுடன் ஆதிலா நபின்.